புத்தகத்துல வந்து மூணாவது பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் மட்டும் கொடுத்துருப்போம். அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல வந்து பொதுவாக பாபிலோன்றது வந்து எப்படி இருந்தது அது அப்படின்றத ஒரு முன்னுரைக்கு பிறகு வரிசையாக வரக்கூடிய எல்லாமே வந்து எபிசோட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 10 சாப்டர்ஸில் இருந்தும் முக்கியமான சில விஷயங்கள் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்றத வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிளான ரூல்ஸ் என்ன அப்படின்றதையும் அந்த 10 சாப்டர்லையும் 10 கதையாக தான் சொல்லியிருப்பாங்க, வேற ஒன்றுமே இருக்காது. உள்ள வந்து மற்ற விஷயங்களை டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோர்வேர்டும் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்ச் ஆஃப் பாபிலோனை பற்றியும் ஒரு 5 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறது நல்லது, எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபோர்வேர்டில் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்ச் ஆஃப் பாபிலோன் எடுத்து பார்த்தோம்னா பாபிலோன்றது வந்து ஒரு ஆரிட் லேண்ட், அதிகமாக வளம் அதிகமாக இல்லாத ஒரு பாலைவனமான ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஃப்ரடிஸ் ரிவரை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கெனால்ஸ் வெட்டி அந்த ஆற்று தண்ணி வந்து அவங்க ஊருக்குள்ளே போகிற மாதிரி வச்சு அது மூலமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய மண்ணை செழிப்பாக்கி அதில் வேணுன்ற பொருட்களை வந்து விளைய வச்சுருக்கிறாங்க. மற்றபடி அந்த நாட்டில் வந்து காடுன்னு எதுவும் கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரியான மைன்ஸ் எதுவும் கிடையாது, கல் கூட கிடையாது பில்டிங்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் பாபிலோன்றது வந்து உலகத்துலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் பிளேஸாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக எல்லா ஒரு என்ஜினியரிங் விஷயமாகட்டும் இல்லை மக்களுக்கு தேவையான சிவில் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப வந்து ப்ராப்பராக வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து பண்ணியிருந்துருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்டிமோனியாக அவங்க எதை சொல்லுவாங்கன்னா பாபிலோன் சாங்கிங் கார்டன், பழைய காலத்தில் இருந்த 7 உலக அதிசயங்களில் அதுவும் ஒன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான எந்த ஒரு வெற்றிக்குமே தகுதி இல்லாத ஒரு இடம் மாதிரி தான் பாபிலோன் இருந்தது. ஆக்சுவலி நம்ம எடுத்து பார்த்தோம்னா யூஎஸ்ல அரிசோனா மாதிரியான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அரிசோனா பற்றி ஃபுல்லாக தெரியாது, பட் அவங்க சொல்லியிருந்தது அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போது பாபிலோன்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய இடத்துல எங்கே பார்க்கலாம்னா பாக்தாத்லேருந்து ஒரு 50 மைல் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் பழைய காலத்து பாபிலோன் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட எஸ்டிமேஷன் படி 8000 வருஷத்துக்கு முந்தின ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த ஊரில் வந்து பாசிட்டிவான சிவிலைசேஷன் இருந்தது, அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து 8000 வருஷத்துக்கு முந்தின எஸ்டிமேஷன் வரைக்கும் இருக்குது. அதை வச்சு பார்க்குறப்போ இந்த உலகத்துடைய முதல் இன்ஜினியர்ஸ், முதல் அஸ்ட்ரானமர்ஸ், முதல் மேத்தமெட்டீஷியன், முதல் ஃபினான்சியர், அதே மாதிரி எழுத்துல முத முதல்ல எழுதுனதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே வந்து பாபிலோனை தான் முதல் இடமா அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி இந்த நாடு வந்து இவ்வளவு பெருசா இருந்தது, அவங்களுடைய செல்வ செழிப்புக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் எடுத்து பார்க்குறப்போ என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து பர்சனல் ஃபினான்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கதைகளில் பின்னாடி வரக்கூடிய கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பாபிலோன் பற்றி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் அந்த 8000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விதமான டெக்னாலஜி இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அப்போவே வந்து அவங்க 50 to 100 meters உயரத்துக்கு வந்து அவங்க நாட்டை சுற்றி கல் மதில் மாதிரியானது கட்டி வச்சுருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு 50-story பில்டிங் கட்டணும்னா எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த உயரத்துக்கு அங்கே மதில்கள் மட்டும் இருந்தது. யாராவது வெளி நாட்டு மன்னர்கள் வந்து அங்கே படையெடுத்து வரணும்னாலுமே 2 to 3 years ப்ரிப்பேர் பண்ணி மட்டும்தான் அங்கே போய் படையெடுக்கவே போக முடியும். அந்த மதிலுடைய மேல் தளத்து மேலே, அதாவது அந்த வால் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த வாலுடைய உச்சி மேலே வந்து ஒரு 6 to 12 குதிரைகளை ஒரே நேரத்தில் வந்து ஒரு ரதத்தில் கூட்டி ஓட்டலாம், அது மேலே ஃபுல்லாக ஓட்டலாம். அவ்வளோ தூரத்துக்கு அதோடைய அந்த மதில்களுடைய திண்ணம் மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி அதோட பிரம்மாண்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்காக அதை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டியிருப்பாங்க. ஸோ இவ்வளவு பெரிய லெவலில் அந்த நேரத்தில் 8000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க இருந்து இந்த நாடு வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 500-540 வருடங்களுக்கு முன்னாடி தான் ஹாஸ்டல் ஆர்மிஸ் வந்து அந்த நாட்டை கேப்சர் பண்ணி அங்கிருந்த மக்களை எல்லாம் வெளியில அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா பெரிய கோட்டைகளா இருந்த எல்லா இடத்துலயுமே மண் மூடி பழைய மாதிரி ஒரு டெசர்ட்டாவே மாறிடுச்சது அப்படின்ற முன்னுரையை வந்து பாபிலோனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இந்த முன்னுரை எதுக்குன்னா, 8000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு பணத்தை, இவ்வளவு பணம், இவ்வளவு செல்வம் வந்து அவங்களுக்கு சேர்ந்தது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு அதுக்கடுத்து உள்ள அந்த பாடத்துக்குள்ள வர்றாங்க. முதல் இதுல வரக்கூடிய முதல் கதை வந்து த மேன் ஹூ டிசைர்ட் கோல்டு. இதுல வந்து பன்சீர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து யாருன்னா, அந்த நாட்டுல தேர் செய்யக்கூடிய ஒரு தேர் செய்யக்கூடிய தொழிலாளி. அவர்கிட்ட அவருடைய நண்பர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த நண்பர் யாருன்னா, அந்த நண்பர் வந்து ஒரு மியூசிஷியன். அவர் பேர் கோபி. அந்த கோபி வந்து பன்சீர்ட்ட வந்து, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்ததுன்னா கொடுங்க, நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தந்துறேன், எனக்கு சுத்தமா கையில பணமே இல்லைன்னு சொல்றப்ப பன்சீர் என்ன சொல்லுவார்னா, என்கிட்டயும் சுத்தமா பணமே கிடையாது, நான் இப்ப அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி நமக்கு வந்து பணம்ன்றது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது, பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பணம் சேருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களே வந்து யோசிச்சுட்டு சொல்லுவாங்க, சரி இப்ப பணம் நிறைய யார் வச்சிருக்காங்களோ அந்த ஆள்கிட்ட கேட்டாதான் அதுக்கான பதில் கிடைக்கும், உங்களுக்கு தெரிஞ்சு யாருகிட்ட வந்து அதிகமான பணம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கிறப்ப வந்து அவங்களுக்கே வந்து, இந்த நாட்டிலேயே வந்து யார் அதிகமான அளவுக்கு பணம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆளை வந்து யோசிப்பாங்க. யோசிக்கிறப்ப அவங்களுக்கு தெரிய வர்றது என்னன்னா, அந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்து நாட்டில் இருக்கிற மன்னருக்கே எப்பயாவது பணம் தேவைப்பட்டதுன்னா அவருக்கு பணம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசுறப்போ வந்து பணத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, பணத்தை வந்து சொல்லுவாங்க. பணம்ன்றது வந்து இப்ப பணம் சம்பாதிக்கணும்ன்றத பத்தி தான் இவங்க ரெண்டு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருப்பாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, பெரிய லெவல்ல பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பன்சீர் சொல்லுவாரு, இவ்வளவு காசு வேணும்னா நைட்டு நேரம் போய் யாரையாவது கொள்ளையடிச்சாதான் நமக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த மியூசிஷியன் கோபி என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தனுடைய பணம்ன்றது அவன் கையில இருக்கிற பர்ஸ் கிடையாது, பர்ஸ்ல அவன் எவ்வளவு பணம் வச்சிருக்கான்றத வச்சுக்கிட்டு அவன் பெரிய செல்வந்தன்றது சொல்ல முடியாது. அந்த பணம் வந்து எப்போ அவன் செலவு பண்றானோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பர்ஸுக்குள்ள புதுசா பணம் வந்து சேரும். அதே மாதிரி அவன் செலவு பண்ண அவனுக்கு அதிகமான அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தவன் உண்மையான செல்வந்தனே தவிர, ஒரு நேரத்துல கையில கொஞ்சமா பணம் இருந்துகிட்டு அந்த பணத்தை செலவு பண்றவன் வந்து செல்வந்தன் கிடையாது. நம்ம நாட்டுல யாரு அந்த வகையில ரொம்ப அதிகமான அளவுக்கு பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பேர் தான் அர்காடு அப்படின்றவர். அந்த அர்காடு யாருன்னா, இவங்க ரெண்டு பேர் கூடயும் சின்ன வயசுல ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவரா தான் இருப்பாரு. அந்த அர்காடுக்கு வந்து சொந்தமான இன்ஹெரிட்டன்ஸ் எதுவும் இருந்திருக்காது. அவங்க அப்பாவுக்கு வந்து பல பிள்ளைங்க இருப்பாங்க, அதுல இவனும் ஒருத்தர். அவங்க அப்பாட்ட வந்து சொத்துன்னு வந்து ஒண்ணுமே இருந்திருக்காது. இவர் ஆரம்ப காலத்துல வந்து அந்த அர்காடுன்றவர் வந்து கையில வந்து பெரிய லெவல்ல பணமே இல்லாம இருந்த ஒரு மனுஷன்தான். ஸோ இவங்க என்ன கடைசியில ரெண்டு பேரும் பேசி என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, கடைசியில நம்ம வந்து இந்த பாபிலோன்லயே ரிச்சஸ்ட் மேனான நம்மளோட ஃப்ரெண்ட் அர்காட்ட நேரில் போவோம், போய் அவர்கிட்டயே வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறன்றத கேட்போம், அவர் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதோட முதல் கதை முடிஞ்சது. ரெண்டாவது கதைக்கான டைட்டில் தான் இந்த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். இதுதான் அந்த புத்தகத்துக்கும் வந்து தலைப்பா வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அர்காட் பத்தி சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் வந்து அவருடைய செலவுகளை வந்து ரொம்ப தாராளமா செலவு பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல நல்லா ஆடம்பரமா செலவு பண்ணுவாரு. ஆனா அவர் எவ்வளவு எவ்வளோ அதிகமா செலவு பண்றாரோ அதை விட அதிகமான அளவுக்கு பணம் வந்து அவர் கையில சேர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு முன்னுரையோட அவர்கிட்ட வந்து இந்த ரெண்டு பேரும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் போய் கேட்பாங்க. நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிற நேரத்துல எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருந்தோம், எங்களை மாதிரியே நீ ஏழ்மையில தான் இருந்த, ஆனா எப்படி இப்ப மட்டும் உங்ககிட்ட இவ்வளவு பெரிய அளவுல பணம் சேர்ந்திருக்கு, அந்த ரகசியத்தை வந்து எங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிடுவோம்ல அப்படின்னு அந்த பெரிய பணக்காரர்கிட்ட போய் இவங்க எல்லாம் கேட்பாங்க. ஸோ கேட்கிறப்ப வந்து இவர் அந்த அர்காடுன்றவர் என்ன சொல்லுவாருன்னா, சின்ன வயசுல இருந்து நீ சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்க, சம்பாரிச்சதுல என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்காரு. இவங்க நாங்கள் இது வரைக்கும் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்லுவாருன்னா, இத்தனை வருஷம் சம்பாரிச்சும் எதுவுமே சேர்த்து வைக்கலைன்னா அதுக்கு காரணம் பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது இல்லை எப்படி பெருக்கிறதுன்றதுக்கான அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியலை, அந்த லாஸ் வந்து உங்களுக்கு தெரியலை, இல்லைன்னா தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து, நான் வந்து முழுசாக எல்லா விஷயத்தையுமே வந்து பொறுமையாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க, என்ன ஏதுன்னு இதை இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும், இந்த சிம்பிளான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் போதுமான அளவுக்கு பணம் தாராளமாக அவங்களால சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து அவர் சொல்லக்கூடிய முதல் சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கிற பணத்தில் 10% வந்து உங்களுக்காக தனியாக ஒதுக்கி வைங்க. இந்த பணத்தை வந்து எதுக்குமே வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. முதல்ல நான் சம்பாதிக்க ஆரம்பித்த வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் எனக்கு பணம் கிடச்சிட்டு இருந்தது. அவருடைய ப்ரொஃபஷன் என்னவாக இருந்திருக்கும்னா, ஆரம்பத்தில் ரைட்டிங் தான். இப்போ வந்து நம்ம பத்திரம் எழுதுறாங்க இல்லையா பேப்பரில், அது மாதிரி அந்த நேரத்தில் களிமண்ணில் எல்லாமே எழுதுவாங்களாமா, களிமண்ணில் வந்து எழுதி கொடுக்குற ஸ்கிரைப் வேலை தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதில் கிடைக்கிற பணம் கம்மி, கிடச்ச பணத்தை எல்லாம் அப்பப்போ அவர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே வந்து முழுக்க முழுக்க செலவு பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதே தான் வந்து அவங்ககிட்டையும் போய் சொல்லுவார், நீங்கள் சம்பாதிக்கிற காசை வந்து எவ்வளோ வந்து உங்களுக்காக சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க, நான் சம்பாதிக்கிற அவ்வளோ காசும் எனக்கு தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது உண்மையா, நீ வந்து தங்கியிருக்கிற வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க மாட்டியா, சாப்பாட்டுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டியா, நல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டியா, இதெல்லாம் போக கடைசியில் உன் கையில் எவ்வளோ மிஞ்சுது அப்படின்னு கேட்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எனக்கு தெரியாது, நாங்கள் என்ன வச்சுருக்கோம் எவ்வளோ மிஞ்சுதுன்னு தெரியாது, கையில் காசே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, முத முதல்ல கையில் பணம் வந்ததும் எடுத்த ஒட்டுமொத்த பணத்துலையும் 10% முதல்ல தனியாக எடுத்து வச்சிரு, உனக்கு என்ன செலவு இருந்தாலும் அந்த 10% வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாது, அதை சரியான இடத்துல சேர்த்து வச்சு அது வட்டி போட்டு அந்த வட்டி குட்டி போட்டு அப்படியே பெருகுனா மட்டும்தான் பணம் பெரிய லெவலில் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு புரியாது, வெறும் 10% வச்சு என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து 10 வெள்ளி எனக்கு சம்பாத்தியமாக இருக்குதுன்னா வெறும் 1 வெள்ளியை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்போ அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஆலமரம், ஒரு மரம்னு அவர் வச்சுருப்பாரு, நான் வந்து ஆலமரம்னு எடுத்துக்கிறேன். ஆலமரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மரத்துக்கான சீடு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த சீடில் இருந்து தான் ஒரு பெரிய ஆலமரமே வருது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஒரு ஒரு விதையை போடுறீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கும். ஸோ உங்களை இப்போலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் முக்கியமான லா என்னென்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் 10% வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க, அதை வச்சுட்டு மிச்ச காசை மட்டும் செலவு பண்ணுங்க அப்படின்னு முதல் ரூலில் வந்து சொல்லி முடிச்சிடுறாரு. சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்குறாரு, அந்த 10% எடுத்து வச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. எடுத்து வச்சுட்டு வெறுமனே அதை வந்து எடுத்து வச்சா பத்தாது, அதை வந்து சேஃபான இடத்துல வந்து போட்டு வைக்கணும், இல்லைன்னா ஒரு சரியான ஆள்கிட்ட வந்து அதை கொடுத்து வைக்கணும், இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பணம் வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் பணத்தை வந்து சும்மா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, யாராவது நல் அந்த பணத்தை வந்து பெருக்கக்கூடிய ஆள்கள் வந்து அவங்கள பார்த்து கொடுங்க அந்த பணத்தை அப்படின்னு சொல்லியிருப்பார். யாரை பார்த்து கொடுக்கணும்னா, ஒரு பொருள் ஒரு தொழிலில் வந்து யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்கானோ அவங்ககிட்ட அந்த பொருள் அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும், அப்போ தான் அந்த பணம் வந்து பெரிய லெவலில் பெருகும். இல்லாத பட்சத்தில் நம்ம சம்மந்தமே இல்லாமல் வேற யாரோ ஒருத்தர் வந்து தொழில் பழகிறதுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அது வந்து காணாமல் போயிடும். அடுத்து முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிக வட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக வட்டி தர்றோன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா தயவு செஞ்சு அதை நம்பிட்டு போகாதீங்க. அந்த அதிக வட்டி தர்றதுக்கு அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. எந்த வகையிலையுமே அவனுக்கு சரியான ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாத ஒருத்தனால உங்களுக்கு அதிகமான வட்டி தர முடியாது. கையில வந்து 1 கோடி ரூபா இருக்குன்றதுனால கையில வச்சுக்கிட்டு அடுத்து ஈமு கோழி காந்தப்படுக்கை இந்த மாதிரி வரிசையா நிறைய பேர் கிளம்பி வருவானுங்க. ஈமு கோழியோடைய கறி வந்து 1 கிலோ 7000 ரூபா போகும், 8000 ரூபா போகும்னு அவன் சொன்னான்னா கண்ணை முடிக்கிட்டு அதில் காசு போடாதீங்க. யோசிச்சு பாருங்க, 8000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எந்த 1 லட்சம் எனாவது இருப்பானா அதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. இருக்க மாட்டான்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த காசை அங்கே போடாதீங்க, அங்கே போட்டிங்கன்னா அந்த காசு உங்களுக்கு திருப்பி வராது அப்படின்றத முதல்ல சொல்லியிருப்பாரு. இதுதான் முதல் லெசன். முதல் லெசன் என்னன்னா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணத்துலையும் ஒரு பார்ட் ஒரு பகுதியை வந்து பத்திரமா சேர்த்து வைக்கணும். இதுதான் உங்களுடைய முதல் படிப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கிரியேட்டிங் வெல்த். ரெண்டாவது லாக்கு வந்து அவர் வந்து ஒரு கதை இருக்கும். அந்த கதை என்னன்னா, 7 க்யூர்ஸ் ஃபார் அ லீன் பர்ஸ். இந்த இதில் இந்த அத்தியாயத்தில் வந்து அந்த நாட்டுடைய கிங்கே வந்து இந்த அர்காடை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு, நாட்டில் இருக்கிற எல்லாரையும் சின்ன பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருக்கக்கூடிய நிறைய பெரிய பசங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் லெசன் சொல்லி கொடுங்க, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வந்து அந்த பணத்தை வச்சு பெரிய செல்வந்தனாக ஆகலாம் அப்படின்றத நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாரும் வந்து ஒரு 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 மேடையில் வந்து கூடியிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து அவர் போய் முத முதல்ல அர்க்காட் போய் முத முதல்ல சொல்லுவார், நான் வந்து இன்னைக்கு இந்த நாட்டிலேயே ரொம்ப பெரிய பணக்காரன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் என்கிட்ட எந்த விதமான ஸ்பெஷல் அட்வான்டேஜும் கிடையாது, உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் மட்டும்தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த பாபிலோன்ல இருக்கக்கூடிய சாதாரண குடிமகன் ஒருத்தனுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அது மட்டும்தான் எனக்கும் இருந்துச்சு, அதை மட்டுமே வச்சு அதை வச்சு மட்டும்தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்தேன். இன்னும் சொல்ல போனா பல நேரங்கள் எனக்கு வந்து சாப்பாடுக்கே வந்து வழி இல்லாம தான் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி தான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. எப்பன்னா முத முதல்ல எனக்கும் வந்து பர்ஸ் வந்து என்னுடைய பர்ஸ் எப்பயுமே வந்து ரொம்ப ஒல்லியா நோஞ்சானாதான் இருந்தது, அதை எப்படி பறுக்க வைக்கிறது பெருசா ஆக்குறது அப்படின்றது வந்து முத முதல்ல வந்து நான் ஆரம்பிச்சது இந்த 10% ரூல்ல இருந்து தான். சம்பாதிக்கக்கூடியதுல வந்து எப்பயுமே வந்து கொஞ்சத்தை வந்து தனியா வந்து சேஃபா எடுத்து வச்சுக்கணும், அதே மாதிரி எடுத்து வச்சதை வந்து கண்டினியூவா வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் இருக்குன்றதுனால வந்து காம்ப்ளசன்டா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 பேஸ்கெட்டுக்குள்ள 10 முட்டை போடுறோம், ஈவினிங் வந்து 9 முட்டையை மட்டும் வெளியில எடுக்கிறோம், இதை வந்து கண்டினியூவா ஒரு மாசத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாரு. அந்த பேஸ்கெட் ஓவர் ஃபுல்லோ ஆகி 30 முட்டை அதுல வந்து பாக்கி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. இதை வந்து திருப்பி அந்த 10% ரூலை வந்து ரீஐட்ரேட் பண்றதுக்காக அவங்க கிட்ட சொல்லுவார். ரெண்டாவது அவர் சொல்லக்கூடியது என்னன்னா அந்த லீன் பர்ஸை வந்து கியூர் பண்றதுக்கான இன்னொரு வழி என்னன்னா கண்ட்ரோலிங் அவர் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியதுல வந்து எக்ஸ்பென்ஸ் க்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முத முதல்ல வந்து 8000 ரூபா சம்பளத்துல வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு, 8000 ரூபா சம்பளத்துல வேலையை ஆரம்பிச்சப்பயுமே அதை வச்சுக்கிட்டு காலம் ஓட்டியிருப்பாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கிடுவோம். 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா அவருடைய செலவுகள் வந்து 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 1.25 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவார். சம்பளம் ஏற ஏற என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டே போறது. சம்பளம் வந்ததும் முதல்ல வந்து 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்க ஆரம்பிச்சதும் இதுக்கு பிறகு நான் வந்து 2-வீலர்ல போய்கிட்டு இருந்தேன்னா என்ன எல்லாரும் எப்படி மதிப்பாங்க, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நான் 4-வீலருக்கு மாறுறேன்னு சொல்லிட்டு காருக்கு மாறுறது. அடுத்த தடவை இன்க்ரிமெண்ட் வர்றப்ப என்ன பண்றது, இந்த கார் பழசாயிருச்சு ஒரு SUV போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அப்படியே அப்கிரேட் பண்ணி போறது. இதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் க்ரீப், நமக்கே தெரியாம எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே வர்றது. இதை இந்த மாதிரியான ஒரு இதை பண்றதை வந்து முத முதல்ல நிறுத்துங்க, இதை நிறுத்துறீங்கன்னாவே நிறைய பணம் வந்து சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றத வந்து ரெண்டாவது கியூரா சொல்லியிருப்பாரு. மூணாவது கியூர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அப்படி சேர்த்து வச்ச பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும். வெறுமனே நம்ம கையிலே வச்சுட்டு இருந்தோம்னா இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுவோம்னா நம்ம பணத்துடைய வேல்யூவோ வருஷம் போக போக அதோட வேல்யூவோ குறைச்சிக்கிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 20-30 ரூபாய்க்கு வந்து தியேட்டருக்கு வந்து டிக்கெட் வாங்கலாம், 20 ரூபாய்க்கு வந்து நீங்க பால்கனியில உட்காந்து படம் பார்க்கலாம். இன்னைக்கு 20 ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த தியேட்டருக்குள்ள வந்து உங்களுடைய பைக்குக்கு வந்து பார்க்கிங் வேணா போடலாம், ஒரு மணி நேரத்துக்கு பார்க்கிங் போடலாம், 1.5 மணி நேரம் படத்துக்கு முழுசா பார்க்கிங் கூட அந்த 20 ரூபா ஆகாது. இன்னைக்கு ஒரு படத்துடைய டிக்கெட் விலை வந்து 120 சென்னையிலேயோ இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாலும் இல்ல பெங்களூர்ல இருந்தா ஒரு 300, 700, 800 நம்ம போகக்கூடிய தியேட்டரை பொறுத்து அதோடைய விலை மாறிடுச்சு. இதுதான் இன்ஃபிளேஷன். சோ இந்த மாதிரியான இன்ஃபிளேஷனை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃபிளேஷனோட கொஞ்சம் அதிகமா நமக்கு பணம் எதுல வருதோ அந்த இடத்துல வந்து அந்த பணத்தை வந்து போட்டு வச்சிருக்கணும். அந்த மாதிரி போட்டா மட்டும்தான் நம்மளுடைய பணத்துக்கான வேல்யூ கடைசி வரைக்கும் குறையாம அப்படியே இருக்கும். இது வந்து மூணாவது கியூர். நாலாவது கியூர் என்னன்னா அந்த பர்ஸை ஃபேட்டன் பண்றதுக்கு நம்மளுடைய பணத்தை வந்து தேவையில்லாத லாஸ்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஏற்கனவே சொன்ன ஈம கோழியா மாதிரியான உதாரணங்கள் வந்து இதுதான். நமக்கு தெளிவா தெரிஞ்ச இடங்கள்ல மட்டும்தான் பணத்தை போடணும், தெளிவா தெரியாத இடங்கள்ல பணத்தை போட்டோம்னா அந்த பணம் வீணா போயிடும், அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அஞ்சாவது கியூர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த பர்ஸை ஃபேட்டன் பண்ணுறதுக்கு நம்ம தங்கியிருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு, எப்போ கையில் போதுமான அளவுக்கு பணம் சேருதோ அப்போ உங்களுக்குன்னு சொந்தமாக வந்து ஒரு வீட்டை வாங்கிக்கோங்க. சொந்தமான ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா காலகாலத்துக்கும் வந்து ரெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டை வந்து சேர்த்து வைக்கலாம் சொந்தமாக வீடு இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ரெண்ட்ன்ற பேரில் பெரிய லெவலில் அமௌண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் அஞ்சாவது கியூர். ஆறாவது கியூர் என்னன்னா உங்களுடைய ஃபியூச்சர் இன்கம்மை வந்து இன்ஷூர் பண்ணிக்கோங்க, ப்ராப்பரான இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மாதிரியே நம்ம கடைசி காலம் வரைக்கும் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க முடியும்னு தெரியாது. இல்லை நடுவுலேயே நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கடைசி வரைக்கும் இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இப்போ கொஞ்சமான அமௌண்ட்டை போட்டு ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஏழாவது ரூலில் ஒன்று சொல்லியிருப்பார். நம்மளுடைய பர்சை வந்து எப்பயுமே பெருசாகவே வச்சுட்டு இருக்கிறதுக்கான ஏழாவது ரூல் என்னன்னா, நம்மளுடைய எபிலிட்டி டு ஏர்னை வந்து கடைசி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இது என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம போடக்கூடிய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையா இருக்கும்னா நம்மளுடைய ஓன் எபிலிட்டிலையா தான் இருக்கும். நீங்க யாருடைய லைஃப் ப்ராக்ரஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க முத முதல்ல வாங்கின சம்பளத்துல இருந்து கடைசியில் வாங்கின சம்பளத்தை பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணப்போ உங்களுடைய சம்பளம் எவ்வளவு, இந்த 10 வருஷத்துல அதோட குரோத் எவ்வளவுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குரோத் அளவுக்கு வேற எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அந்த அளவுக்கான குரோத் உங்களுக்கு கொடுத்துருக்காது. ஸோ நீங்க எந்த ஒரு டேலண்டால நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா மாறுங்க. நீங்க ஒரு ரிசர்ச்சரா இருந்தீங்கன்னா அதுல இன்னும் பெரிய சூப்பர் ஸ்பெஷலிஸ்டா மாறுங்க. ஒரு கம்பெனியில மேனேஜரா இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து வேற யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு மாறுங்க. அப்படி மாறினீங்கன்னா ஏற்கனவே நீங்க வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட இன்னும் அதிகமான அளவுக்கு வந்து சம்பாத்தியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரைனிங் மாதிரியான விஷயங்கள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பணத்தை போட்டு நிறைய விஸ்டம் வந்து எடுத்துக்கோங்க. The more of wisdom we know, the more we may earn. அப்படின்னு வந்து அர்காடு வந்து அங்கே இருக்கிற அத்தனை பேர்ட்டையுமே சொல்லியிருந்திருப்பார். நம்ம வந்து ஒரு மெர்ச்சண்ட்டாக இருந்தோம்னா, அதாவது ஒரு வியாபாரியாக இருந்தோம்னா கண்டினியூவாக வந்து எங்கே வந்து குட்ஸை வந்து கம்மியான விலையில் வாங்க முடியும், அதை வாங்கி நம்ம இடத்துல எப்படி அதிகமான விலைக்கு விற்கலாம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே இது நம்ம வந்து ஒரு சிற்பம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாராலையுமே சிற்பம் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு நம்மளுடைய கிராஃப்டில் நம்ம பெரியாலாம் மாறணும். மாறினோம்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ணாலும் அதை கொடுத்து நம்மகிட்ட வந்து சிற்பம் செஞ்சுட்டு போக ஆளுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 விஷயங்களும் தான் வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய பர்ஸை வந்து குண்டாவே வச்சிருக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு இந்த கதையில சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா மீட் த காடஸ் ஆஃப் குட் லக். நம்ம சொல்லுவோம் இல்லையா, லக் இருக்குது அதனால தான் அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்றத வந்து சொல்லியிருப்போம். ஸோ அது விஷயமா வந்து இந்த முழு சாப்டருமே இந்த லக்கை பத்தி மட்டும்தான் பேசும். இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறப்ப வந்து அர்காடு வழக்கம் போல அந்த எல்லாரும் அவரு யாருக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரோ எப்படி வெல்த் பெருக்கிறதுன்னு அவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு பொதுவா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்து அவங்க கிட்ட அர்காட் கேட்பாரு. இதெல்லாம் வந்து ஓப்பன் ஹண்டட் டிஸ்கஷனா தான் அங்கே போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அவர் வந்து இன்னைக்கு என்ன எதை பத்தி பேசலாம் அப்படின்னு கேட்கிறப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, நான் வர்ற வழியில வந்து எனக்கு வந்து கையில வந்து ஒரு பர்ஸ் கிடைச்சது, வர வழியில வந்து ஒரு பர்ஸ் இருந்தது, அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட தங்க நாணயங்கள் இருந்தது, ஒரு 10-15 தங்க நாணயங்கள் இருந்தது. நான் சந்தோஷமா என்னுடைய லக்கை நீ அதை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து உட்காந்துருக்கேன். நம்ம ஏன் லக்கை பத்தி பேசக்கூடாது, நீங்க வந்து இந்த நாட்டிலேயே ரொம்ப அதிகமான அளவுக்கு பணம் வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா யூ ஆர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன், இந்த குட் லக் வந்து எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பேசலாமே அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்லவும் அர்காடும் வந்து நிச்சயமா திஸ் இஸ் அ டாபிக் வொர்த்தி ஆஃப் அவர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கேட்பாரு. இப்போ நம்மளுடைய நண்பர் சொன்னாரு, கீழே கிடந்த பர்சில இருந்து பல மடங்கு தங்க காயின் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான லக் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைத்துக்க சொல்லுவாரு. நிறைய பேர் கை தூக்க மாட்டாங்க அதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடியது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேரா யாருக்காவது இந்த மாதிரி நடக்கும். இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு லக் என்னன்னு சொல்லலாம்னா இன்ஹெரிட்டன்ஸ். யாராவது உங்களுடைய அப்பா தாத்தா அவங்களுடைய பெரிய லெவல்ல அவங்க சேர்த்து வச்சிருந்த பல சொத்துக்கள்ல இருந்து உங்க கையில ஏதாவது பணம் வந்து சேர்ந்திருக்குதா அப்படின்னு கேட்பாரு. கேட்கிறப்போ 1-2 பேர் கை தூக்குவாங்க. அதுல எவ்வளவு பணம் இப்போ பாக்கி இருக்குன்னு கேட்கிறப்போ நிறைய பேர் கையில சுத்தமா காசே இருக்காது. அதுக்கடுத்து ஒருத்தர் வந்து கேட்பாரு, அப்படி பார்த்தா சரி இவங்களெல்லாம் விடுங்க, இந்த சூதாட்ட கிளப்பு குதிரை ரேஸு இதுல எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து எப்படி லக்கு அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு கேட்கிறப்போ அர்காடு வந்து ஒரு ரகசியம் சொல்லுவார். நீங்க வந்து ஒரு குதிரையில போய் பணம் கட்டினீங்கன்னா 10 குதிரையில பணம் கட்டுறீங்கன்னா அதுல ஒரு 10 குதிரை ஓடுதுன்னா அதுல ஒரு குதிரை தான் ஜெயிக்க போகுது. 10 குதிரை மேல பத்து பேர் பணம் கட்டினான்னா அதில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும். இந்த விளையாட்டில் கடைசி வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அந்த அந்த குதிரை ரேஸை நடத்தக்கூடிய ஆளுங்களுக்கு மட்டும்தானே தவிர, அதில் போய் பணம் கட்டக்கூடியவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 10% தான் அவனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு நமக்கு வந்து ஆர்ட்ஸ் வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற இடத்துல ஒருத்தன் பணம் கட்டுறான்னா அவனுக்கு வந்து லக் எப்பயுமே இருக்காது. அதனால தான் சூதாடுறதுனால பெரிய லெவலில் பணம் வந்து பெரிய செல்வந்தனானு ஒருத்தனுமே இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒருவேளை அவனுக்காவது சூதாட்டத்தில் விண்ட்ஃபால் மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சாலும், அப்படி கிடைச்ச யாருமே அந்த பணத்தை வச்சு நல்லா இருந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு சரித்திரமே கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பழைய மாதிரி ஏழையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போது அவங்க சொன்னது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பேரலில் வந்து எடுத்து பார்க்கலாம். கோன்பனேகா குரோர்பதியில் ஒருத்தர் வந்து 6 கோடி ரூபா சம்பாதிச்சு இது ஜெயிச்சாராமா, அவருடைய கதையை ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கு நிறைய ஸ்டோரிஸ்லேயுமே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கையில் சுத்தமாக பணமே இல்லாமல் இங்கே இருந்த காசெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் சம்மந்தமே இல்லாத இடங்கள்லாம் விட்டுட்டு இப்போ திருப்பி பழைய மாதிரி மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். 6 கோடி ரூபா கையில் இருந்துமே. இதே மாதிரியான நிலமை தான் லாட்ரி மூலமாக பணம் வந்தவங்களாக இருக்கட்டும், பெரிய ஏதாவது ஒரு ஷோவில் இப்போ திடீர்னு வின்ஃபால் அமௌண்ட் கிடைச்சவங்க யாராக இருந்தாலுமே இந்த பணத்தை வந்து அவங்களால வச்சுக்க முடியல. ஸோ இதை வந்து திருப்பி திருப்பி அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லக்குன்றது வந்து திடீர்னு இந்த மாதிரி கூடையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுறது கிடையாது, நம்ம வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சிருந்து அதை சரியாக சேஃப் பண்ணி போதுமான அளவுக்கு சரியான சேஃபான இடங்களில் அந்த பணத்தை போட்டு பெருக்கிறதுக்கான தகுதி நமக்கு இருந்து அதுக்கு இப்போ அந்த அந்த அதுக்கு பிறகு சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து பணத்தை சம்பாரித்தோம்னா மட்டும்தான் அதை வந்து உண்மையிலே லக்குன்னு சொல்லணும், மீதி எதுவுமே வந்து உண்மையிலே லக் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து அவங்களுக்கு புரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறப்போ இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், எவனுக்கு வந்து அது ஃபார்ச்சூன் பிரேவ்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி யார் ப்ரிப்பேர்டாக இருக்கானோ அவனுக்கு தான் லக்குடைய பெனிஃபிட்டுமே இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு காலத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போய் நிறைய பட்டு ஆடைகள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம நாட்டில் விற்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த நாட்டில் வந்து நிறைய பட்டு பொருள்லாம் கிடைக்கும், இதை நீங்கள் சீப்பான விலையில் வாங்கிட்டு போய் உங்கள் நாட்டில் விற்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் இங்கே போய் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து வாங்கினேன், கடைசியில் பார்த்தா அந்த பட்டுக்கு வந்து எந்த விதமான வேல்யூவுமே கிடையாது, நான் வச்சுருந்த பணத்தை எல்லாமே இழந்துட்டேன். இந்த இடத்துல வந்து எனக்கு பேட் லக்னு எல்லா யாராவது சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே அது பேட் லக் கிடையாது, எனக்கு தெரியாத பிஸ்னஸில் நான் காலை விட்டேன், அதனால வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இதே லக்கை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், நமக்கு வந்து எந்த ஒரு லக்குன்றது வந்து ஒரு டைம் வருதுன்னா வந்ததுமே வந்து அதை உடனே வந்து கிராப் பண்ணிக்கணும். எப்போ வந்து நமக்கு வந்து தள்ளி போடக்கூடிய குணம் ப்ரொக்ராஸ்டினேஷன் குணம் இருக்குதோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து லக்குன்றது வரவே வராது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஆள் சொல்கிறாரு, ஆமாம் இது உண்மைதான், நான் வந்து இந்த மாதிரி நிறைய குதிரைகள் எல்லாம் வந்து வாங்குறதுக்காக ஒரு நாட்டுக்கு போனேன், ஆனால் போன இடத்துல வந்து எனக்கு எந்த நல்ல குதிரையே கிடைக்கல, எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே நல்ல குதிரைகள் எதுவும் இருந்த மாதிரி தெரியல, ஸோ நாட்டுக்கே திரும்பி வந்தேன், நான் நைட்டு வர்றதுக்குள்ளே நாட்டுடைய வெளிக்கதவை வந்து பூட்டிட்டாங்க, அதனால் வெளியில் படுத்து கிடந்தப்போ ஒருத்தர் வந்து ஒரு பக்கத்து நாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக என்கிட்ட வந்து சொன்னார், என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப அருமையான குதிரைகள்லாம் இருக்குது, ரொம்ப டெட் சீப் ரேட்டில் வந்து சொல்லியிருக்காரு, நான் நாளைக்கு இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போயே ஆகணும், தயவு செஞ்சு என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவர் வந்து அந்த குதிரைங்க போடுற சத்தத்தை வச்சும் அங்கே நிற்கிற குதிரைங்களை லைட்டாக பார்த்தப்பயுமே ஓரளவுக்கு நல்ல குதிரைகளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஆனால் பயங்கரமான இருட்டாக இருந்ததுனாலையும் அங்கே ஏகப்பட்ட குதிரைகள் இருந்ததுனாலையும் அவரால் ப்ராப்பராக பார்த்து வாங்க முடியல. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நைட்டு இங்கே தங்குங்க, காலையில் கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி நான் வெளிச்சத்தில் வந்து எல்லா குதிரையும் பார்த்துட்டு ப்ராப்பரான அமௌண்ட் உங்களுக்கு செட்டில் பண்ணிவிட்டு இந்த குதிரையில எல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்தாலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெஸ்பரேட்டான சுச்சுவேஷனில் இருந்தவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இப்போ நான் இம்மிடியட்டாக கிளம்பியே ஆகணும், நம்ம பேசின பணத்தில் 3/2 பங்கு மட்டும் இப்போதைக்கு என்கிட்ட கொடுங்க, மிச்ச காசை வந்து என்னுடைய அடிமைகளில் ஒருத்தரை வந்து இங்கேயே நிறுத்திட்டு போகிறேன், நாளைக்கு காலையில் வெளிச்சத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னார். நான் கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கவே இல்லை, நீ உனக்கு காசு வேணும்னா நைட் இங்கே தங்கி இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்தாலும் வேறு வழி இல்லாமல் அங்கேயே தங்கியிருக்கிறாரு. மறுநாள் காலையில வெளிச்சம் ஆரம்பிச்சதும் கதவை திறந்த மறு நிமிஷம் நாட்டுக்கு உள்ள இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க குதிரைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இவர்கிட்ட இருந்த குதிரைகளுடைய குவாலிட்டியை பார்த்துட்டு அவர் நேற்று நைட்டு என்ன விலை ஆஃபர் பண்ணாரோ அதை போல ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருக்கிறாங்க அத்தனை பேருமே. அப்போதான் இவருக்கு தோணி இருக்குது இந்த மாதிரியான அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் யாருக்காவது கிடைக்கும், நான் அப்பயே வாங்கியிருந்தேன்னா அந்த ஒரு ட்ரேட் மூலமாகவே லைஃப் லாங் செட்டில் ஆகுறதுக்கான அமௌண்ட் வந்து எடுத்திருப்பேன், டெட் சீப்பான ரேட்டில் இங்கே வாங்கி உள்ளே போய் ஒரே நாளில் பெரிய லெவலில் வித்து பெரிய ஆளாக வந்திருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்து அதை தள்ளி போட்டேன், அதனால என்னால் வந்து பெரிய செல்வந்தனா ஆக முடியல அந்த அந்த பர்டிகுலர் டீலில் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அர்காடு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்வார். இப்போ இவர் சொன்ன உதாரணத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்னென்னா எப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் வருதோ அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ண தெரியணும், இது உண்மையிலேயே அதிர்ஷ்டம் தானா இல்லை நம்மளை ஏமாத்த வேணாத வர்றானா. அந்த ரெக்கக்னேஷன் எப்படி நம்ம பண்ண முடியும்னா, நம்மளுடைய கிராஃப்டில் நம்ம வந்து ஒரு மாஸ்டராக இருக்கணும், ஒரு விஷயத்தை பார்த்தாலே இது கரெக்டு இல்லை அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்களால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்போ வந்து அதை கரெக்ட் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பார்க்க முடியும். அதுக்கடுத்து அது ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது, தெரிஞ்சால் உடனே அதில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், அதை தள்ளி போடக்கூடாது. அப்படி இருந்தாலும் மட்டும்தான் அந்த மாதிரியான ஆளுகளுக்கு வந்து செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இப்போ ரீசெண்ட் உதாரணம்னு ஒன்று பார்க்கலாம்னா, உங்களை எத்தனை பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பரிச்சயம் இருக்குன்னு தெரியல, பட் அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரெசஷன் இல்லைன்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடிவிழும், அந்த நேரத்தில் அது பல வருஷங்களாக வச்சுருந்த பலரும் வந்து இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு வெளியில் ஓட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து காலத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய லெவலில் கெயின் அடையணும்னா ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரியான நேரத்தில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி பண்ண தெரிஞ்சவங்களால வந்து பெரிய லெவலில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வந்ததுன்னா, இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் வந்தது, மார்ச் 2020 ஷேர் மார்க்கெட் வந்து அதில் பாதாளத்தில் விழ ஆரம்பிச்சது, 30-40% கீழே விழுந்தது, ஏகப்பட்ட பேர் கையில் வச்சிருந்த ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமான நஷ்டத்தில் விற்றுட்டு போனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் துணிஞ்சு வாங்கினவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்ச் மாதத்தில் யாராவது ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வாங்கின ரேட்டில் இருந்து டபுள் ஆயிருக்கு. எத்தனை மாதத்துலன்னா 6 மாதத்தில். இது வந்து எல்லா நேரத்துலையும் ஒரு ஆளுக்கு எல்லா நேரத்துலையுமே இது கிடைக்காது. இதுக்கு முன்னாடி கடைசியாக இது மாதிரி எப்போ கிடைச்சதுன்னா 2008 இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, 2008 12 கழிச்சு இப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. யாராவது ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ப்ராப்பராக படிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா நிச்சயமாக இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது, அந்த நேரத்தில் சரி நாளைக்கு வாங்கிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போதான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்காம அந்த நேரத்தில் உடனே உள்ளே இறங்கினவங்க வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து பணம் பண்ணியிருக்கலாம். இது வந்து இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்மளுடைய இந்த காலத்தில் வந்து இந்த கதைக்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு உதாரணம் இதுதான். ஸோ இந்த குட்லக்கில் இந்த குட்லக் சாப்டரில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கடைசியாக சொல்லியிருக்கிற வார்த்தை இதுதான், மென் ஆஃப் ஆக்ஷன் ஆர் ஃபேவர்ட் பை த காடஸ் ஆஃப் குட்லக். நம்ம வந்து எந்த நேரத்துலையுமே மென் ஆஃப் ஆக்ஷனாக மென் ஆர் விமன் ஆஃப் ஆக்ஷனாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து காடஸ் ஆஃப் குட்லக் வந்து நம்மளை ஃபேவர் பண்ணுவாங்க, அப்போது வேணுன்றதை வந்து நம்ம வந்து அடைஞ்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து வந்து இதுக்கடுத்த சாப்டர் வந்து 5 rules of 5 laws of gold. தங்கம்ன்றது வந்து இங்கே வந்து ஒரு குரோலரின்னு வச்சுக்கோங்களேன், செல்வத்தை சேர்க்கறதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஓமை இதில் அவ்வளோதான். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்த கதையில் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் இருப்பார், அர்காட்னு வச்சுக்கிறோங்களேன், அர்காட் வந்து அவருடைய பையன்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி என்கிட்ட வந்து பெரிய லெவலில் பணம் இருக்குது, எனக்கு தெரியும் நம்மளுடைய கஸ்டம் அண்ட் ரூல்ஸ் படி நான் இறந்து போனேன்னா எனக்கு பிறகு வந்து நீ தான் என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் அடைய போற, ஆனால் நான் வந்து அப்படியே என்னுடைய சொத்தை முழுசாக உனக்கு வந்து எழுதி வைக்க தயாராக இல்லை, நான் வந்து உங்ககிட்ட 3 gold coins இருக்கக்கூடிய பேக்ஸ் தரப்போகிறேன், அந்த 3 எடுத்துட்டு நீ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போ, அங்கே போய் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாரி, 10 இந்த பக்கம் வரக்கூடாது, 10 உன்னுடைய சொந்த காலில் நின்று போதுமான அளவுக்கு பணம் சம்பாரி, சம்பாதிச்சுட்டு அப்புறமாட்டிக்கு நம்ம திரும்பி இங்கேவா, அதுக்கப்புறம் என்னுடைய சொத்துக்களை வந்து உன் பேரில் எழுதி வைக்கிறேன் என் காலத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லவும் இந்த பையனும் போயிருப்பார். போயிட்டு 10 கழிச்சு வந்ததும் அவங்க அப்பா வந்து கேட்பார், இந்த 10 வருஷம் போயிருந்தியே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறப்போ இவர் சொல்லுவார், 10 வருஷத்துடைய முதல் ஆரம்பம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, நான் கையில் இருந்த தங்க காசையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஒரு குரூப்போடு சேர்ந்து போய்கிட்டு இருந்தேன். போகிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, கூட வந்ததுல ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா, நினவே அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காரு, அந்த ஆளுகிட்ட வந்து ஒரு பெரிய அந்த ஆள்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரை தான் அந்த உலகத்துலேயே ரொம்ப வேகமான குதிரை, இந்த அந்த குதிரை இது வரைக்கும் யாருமே வந்து ரேஸில் வந்து தோக்கடிச்சதே இல்லை அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்தப்போ பக்கத்தில் உட்காந்துருந்த என்னையை பார்த்து, நாங்கள் வந்து அந்த குதிரை வந்து ஒரு ரேஸில் வந்து கலந்துக்க போகுது, அந்த குதிரை மேலே நாங்கள் வந்து காசு கட்ட போகிறோம், நீயும் சேர்ந்துக்கிட்டேன்னா கிடைக்கக்கூடிய லாபத்தை ஆளுக்கு ஒவ்வொரு பங்கா மூணு பங்கா பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பணத்தை கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா அந்த குதிரை வந்து தோற்று போச்சு. பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த ரெண்டு பேரும் அந்த அந்த குதிரையோட ஓனரோட ஃப்ரெண்டு மூணு பேருமா சேர்ந்து ஃப்ராடு பண்ணி என்னை மாதிரி யாருன்னே தெரியாமல் வர்ற ஆட்களை வந்து ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. என்கிட்ட இருந்து தங்கத்தில் முக்கால்வாசியை வந்து அந்த இடத்துல நான் வந்து வீண் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இன்னொருத்தன் வந்து ஃப்ரெண்டாக வந்தான் அந்த நினைவே என்ற ஊரில். அங்கே போனப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சான். அவன் என்ன சொன்னான்னா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு க்ளோத் மெர்ச்சன்ட் வந்து இறந்து போயிட்டான், அந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கி அதை பத்திரமா ஸ்டாக்காக வச்சு நிறைய இடத்துல நல்ல விலையில் விற்றுட்டு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை நம்பி அவங்ககிட்டையும் காசு கொடுத்தேன். எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அவனுக்கு அந்த அந்த பிஸ்னஸ் பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, என்கிட்ட வாங்கின காசை எல்லாம் அவன் வச்சு தேவையில்லாமல் குடிச்சு வீணாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது ஏமாத்து இந்த ரெண்டாவது சீட்டிங்கில் வந்து அவர்கிட்ட இருந்த மொத்த காசையும் வந்து அந்த பையன் வந்து இழந்துட்டார். மிச்சம் மீதிக்கு என்ன பண்ணார், கையில் இருந்த அவர்கிட்ட இருந்த குதிரை அவர் கூட வந்த அடிமைகள் அத்தனை பேரையும் விற்று அது மூலமாக கிடைச்ச காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போதான் அவருக்கு தோணி இருக்குது, அவங்க அப்பா வந்து வெறுமனே அந்த 3 bags of gold மட்டும் கொடுக்கல, 3 bags of gold கூட கோல்டு கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஒரு கிளே கொடுத்துருந்தாரு. அந்த கிளேயில் வந்து என்ன சொல்லியிருந்ததுன்னா 5 loss of gold இருந்தது. அந்த 5 விதிகள் என்னன்றதை நான் அப்போ தான் எடுத்து படித்தேன், அது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை. அதில் இருந்த 5 விதிகள் இது தான். முதல் விதி என்னன்னா, யார் ஒருத்தன் 10% ஆஃப் ஏர்னிங்ஸை வந்து அவனுடைய ஃபியூச்சருக்காக எடுத்து வைக்கிறானோ அவங்ககிட்ட தங்கம் தானாக அதிகமாக வந்து சேர்ந்து உட்காரும் அப்படின்னு முதல் விதி. ரெண்டாவது விதி என்னென்னா, அந்த பணத்தை வந்து ப்ராஃபிட்டபிள் எம்ப்ளாய்மெண்ட்டில் போடுற யார் போட தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து இன்னும் அதிகமாக வந்து பெருக ஆரம்பிக்கும். மூணாவது விதி, அந்த பணத்தை வந்து யார் வந்து புத்திசாலியான ஆளுங்க, அதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களோட அட்வைஸ் படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து இன்னும் அதிகமாக வந்து பெருக ஆரம்பிக்கும். யார் ஒருத்தர் அவருக்கு தெரியாத சம்பந்தமே இல்லாத தொழில பணத்தை போடுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய தங்கம் எல்லாம் வந்து காணாம போக ஆரம்பிச்சிடும். அஞ்சாவது லா என்னன்னா, எவன் ஒருத்தன் வந்து அந்த பணத்தை வந்து இந்த ஈமு கோழி மாதிரியான இம்பாசிபிள் ஏர்னிங்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல போடுறானோ அவனுக்கான பணம் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஏமாத்துக்காரங்க ஃப்ராட்ஸ்டர்ஸ் தான் அந்த காசு போகுமே தவிர அவங்ககிட்ட நிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிம்பிள், அந்த 5 rule. 5 rule பாத்தீங்கன்னா, முத 3 rule வந்து எது பண்ணணும், லாஸ்ட் 2 rule வந்து பண்ணக்கூடாது. சொல்லுங்க சார்.
இந்த 5 மட்டும் மறுபடியும் சொல்றீங்களா, எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு.
ஓகே, இது வந்து பேஜ் நம்பர் 59 இருக்கு, நான் கொடுத்த PDF-ல. அது அந்த பாட்டம்ல நடுவில் இருக்கும் 5 loss of gold அதை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. முதல் 3 வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறது இல்லை பெருக்கிறதுக்கான வழி, லாஸ்ட் 2 பணம் எப்படி காணாமல் போகுதுன்றதுக்கான வழி. முதலாக வந்து நம்மளுடைய சம்பாத்தியத்தில் மினிமம் 10% எடுத்து வைக்கணும். ரெண்டாவதுலாம் வந்து அந்த பணத்தை வந்து சரியான ப்ராஃபிட்டபிள் ஏரியாஸில் வந்து அந்த காசை வந்து போட்டு வச்சுருக்கணும். மூணாவது, போட்டு வச்சுருக்கிற பணத்தை வந்து சேஃபான இடத்துல வந்து அந்த காசை வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு அதுபடி அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா மட்டும்தான் அந்த காசு வந்து பெருகும். இதுதான் முதல் 3 rule. எது பண்ணக்கூடாதுன்னா, முதல்ல இது நமக்கு தெரியாத பிஸ்னஸில் முதல்ல இறங்கக்கூடாது. ரெண்டாவது ரூல், அதாவது 5வது ரூல் இது என்னென்னா, யார் ஒருத்தன் வந்து எஃப்டி வந்து 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்கிறப்ப நான் வந்து ஒரு வருஷத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றானோ, அதை நம்பிக்கிட்டு அதுக்குள்ள போனோம்னா நம்ம போட்ட காசும் காணாமல் போயிடும். அந்த மாதிரியான வேலை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அஞ்சாவது ரூல். இது வந்து பேஜ் 59 இருக்கு நான் கொடுத்ததுல. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அந்த பையன் அப்பதான் படிப்பாரு. படிச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போய் சேர ஆரம்பிப்பாரு. அந்த வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்ப்பாரு. சேர்த்து சேர்த்து ஒரு ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த பாபிலோனுடைய மதில் சுவரில் ஒன்று எலும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து அவர் கையில் வந்து ஓரளவுக்கு கையில் வந்து காசு இருக்கும். அப்போ அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல அவருடைய சூப்பர்வைசர் என்ன சொல்லுவார்னா, இந்த வால் வந்து இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள வந்து இந்த சுவர் எலும்பிடும், அதுக்கு பிறகு இதுக்கான கேட்டு வந்து வெண்கலத்தில் பண்ணணும், இந்த ஊரில் சுத்தமாக வெண்கலமே கிடையாது, நாங்கள் என்னை மாதிரி கொஞ்சம் அந்த இந்த விவரம் தெரிஞ்ச ஆளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10 பேர் சேர்ந்து காசு போட்டு பக்கத்து நாட்டிலிருந்து, பக்கத்து நாட்டில் பார்த்தீங்கன்னா காப்பர் டின் இது எல்லாத்துக்குமான மைன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த நாட்டில் போய் காசு கொடுத்து காப்பர் டின், அந்த காப்பர் டின் எல்லாம் வாங்கி உருக்கி வெண்கலத்தை செஞ்சு அது மூலமாக வந்து கேட் செய்ய போகிறோம், அதுக்கு வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த வேலை தெரிஞ்ச ஆளுக்கு இத்தனை பேர் எங்களோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த சூப்பர்வைசர். அது தெரியாமல் இவரும் வந்து அவருடைய காசு கொடுத்துருக்கிறாரு அவருக்கு, சரி அப்படின்னா இந்த இது பண்ணுவோன்னு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து எப்படி நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருக்கு. இந்த குரூப் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அதில் 5 பேருக்கு இந்த வெண்கலம் அந்த வேலையை செய்ய தெரிஞ்சது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இதோ இவங்க வந்து வெறுமனே காசு இருக்குது அதனால போய் வாங்குவோம்ன்ற மாதிரி இல்லாமல் எந்த ஒரு பிளானும் போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி அந்த பிளானை வந்து எல்லாரும் வந்து டிபேட் பண்ணி இதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, இது எந்த வகையில் வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, போச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த லாஸை கட் பண்ண முடியும், இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எப்பயுமே குதிரை ரேஸு இல்லைன்னா சூதாட்டம் இது மாதிரியான இடங்களில் வந்து இந்த காசை போடுறதே கிடையாது. ஸோ இவங்க பேசுறது இவங்களுடைய ப்ரொசீஜர்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்ககிட்ட காசு கொடுத்துருக்குறான் அந்த பையன். அந்த வகையில் பார்த்தோன்னா அது ரொம்ப பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடச்சிருக்குது அந்த பிஸ்னஸ்லேருந்து. இந்த மாதிரி இவங்களோட சேர்ந்து கண்டினியூவாக இவங்களோட எல்லா பிஸ்னஸ்லையுமே பணத்தை போட்டு போட்டு பெரிய லெவலில் வந்து அவங்க அப்பா கொடுத்த பணத்தை போல 10 மடங்கு தங்கத்தை அதிகமாக வந்து பெருக்கியிருக்கான் கடைசி 7 வருஷத்தில் மட்டும். ஸோ அவன் போய் அவங்க அப்பாட்ட மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருக்கான், நீங்கள் கொடுத்த 3 குட்டி பைக்கு நான் 3 பேக் ஆஃப் கோல்டு கொண்டு வந்திருக்கேன், இந்த மொதல் பேக் ஆஃப் கோல்டு வந்து நீங்கள் கொடுத்த 3 குட்டி பைக்கு, மீதி இருக்கிற 2 பெரிய பேக் ஆஃப் கோல்டு வந்து எதுக்குன்னா இந்த 5 லாஸ் ஆஃப் கோல்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதுக்காக இந்த 2 பெரிய பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்கவும் அவங்க அப்பா என்ன சொல்றாரு, ஓகே இந்த நீ இப்போ வந்து இந்த மாதிரியான பணத்தை வந்து வெறுமனே சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை அதை எப்படி சேஃபா வச்சுக்கிறதுன்றதும் வந்து உனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, என்னுடைய எல்லா சொத்துக்கும் வந்து எனக்கு பின்னாடி நீ தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. இது வந்து இப்பயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப் ரூல் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு சொத்துன்றது வந்து எந்த ஒரு குடும்பத்திலையும் 3 ஜெனரேஷனுக்கு மேலே நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் 3 ஜெனரேஷன்னா, மொதல் ஜெனரேஷன் வந்து கையில் சோத்துக்கே கஷ்டப்பட்டுருப்பான், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பெரிய லெவலில் வந்து அந்த பெரிய பில்டிங்கு பெரிய எம்பையர்லாம் வந்து எழுப்பியிருப்பார், அது வந்து முதல் ஜெனரேஷனாக இருக்கும். 2வது ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்து அவருக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தப்போ வந்து சாப்பாட்டுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருந்திருக்காது, வேணுன்றது வந்து அவங்க அப்பா மூலமாக கிடச்சிருக்கும். அதனால் அவங்க அப்பா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார், நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன், நீ வந்து பார்த்து கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ இவர் ஏதோ பேருக்கு போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருப்பார். 3வது ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அதாவது முத முதல்ல அந்த எம்பையரை எழுப்புன ஆளுடைய பேரன் பார்த்தீங்கன்னா, அவர் பிறக்கிறப்பையே அவர் வந்து ஒரு பெரிய செல்வ குடும்பத்தில் தான் பிறந்திருப்பான். பிறந்ததுலேருந்து அவனுக்கு என்னென்னா கடைசி வரைக்கும் வேலைன்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது, யார் என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க எதை பற்றியுமே தெரியாது. இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இருக்கிற காசை பூரா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஊதாரியாக செலவழிச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்பான். இதுதான் அந்த 3 ஜெனரேஷன் சைக்கிள். இதுலேருந்து தப்பிச்சு வந்த ஆளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ஃபேமிலிஸ் தான் இதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கும். நான் இந்தியன் எக்ஸாம்பிள்ஸுக்கு பின்னாடி வர்றேன். ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னா, வால்மார்ட்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இங்கே நம்ம ஊரில் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் டிமார்ட்லாம் இருக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, யூஎஸில் வந்து யூஎஸில் மட்டும் இல்லை உலகம் பூரா பல நாடுகளில் வந்து பெரிய லெவலில் பெரிய பெரிய கடைகளாக வந்து வச்சுருக்கிற கடை அவங்க தான் இந்த வால்மார்ட்ன்றவங்க. இந்த வால்மார்ட் ஆரம்பித்தது வந்து சாம் வால்டன் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து மேட் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்பயாவது நேரம் கிடைச்சதுன்னா அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையான புத்தகம். அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவருடைய வீட்டுல அவருடைய குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து கடைகள்ல, அவருடைய எல்லா கடையிலையுமே வேலையில வேலை பார்க்க வச்சிருப்பாரு. வீட்லயும் கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அத்தனை பேர்ட்டையும் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி கம்பெனி ஷேர்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வேற யார்ட்டையும் அதை விற்கக்கூடாது அவங்க. இது வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போட்ட ரூல்ஸ் நான் சொல்றதெல்லாமே. ஸோ ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அவங்க எடுத்ததும் போய் சிஇஓவா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாவோ போய் உட்கார மாட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல போய் நம்மளுடைய குடோன்ல வேலை பாரு, இங்க கேஷியரா கொஞ்ச நேரத்துக்கு நின்று வேலை பாரு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்களுக்கு வந்து அப்போதான் வேலைன்றது என்னன்றது தெரியும், கஷ்டன்றது எவ்வளோ எப்படின்றது தெரியும், காசு சம்பாதிக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றதும் அப்போதான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அவங்க கையில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் எம்பையர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள அதுக்குள்ளே இறக்கி விட்டாங்கன்னா, பணத்தை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது, இருக்கிற பணத்தை எப்படி இன்னும் அதிகமாக மல்டிப்ளை பண்ணுறதுன்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். இது எதுவுமே சொல்லி கொடுக்காம வெறுமனே நான் இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன் இந்தா நீ இதை எடுத்துக்கோன்னு சொன்னா, இருக்கிற பணத்தை எல்லாம் மொத்தமா வந்து ஊதாரித்தனமா ஒருத்தன் செலவு பண்ணிட்டு தான் போவான். இதுதான் முத முதல்ல ஆரம்பத்துல அந்த புத்தகத்தோட ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறது. ஒரு அந்த அர்காடுன்றவர் வந்து எவ்வளவுக்கு அதிகமா செலவு பண்றாரோ அதுக்கு அதை விட அதிகமான அளவுக்கு வந்து அவருக்கு வந்து பணம் வந்து திருப்பி சேருது அப்படின்றத வந்து அந்த இடத்துலதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 5-6 chapter வந்து இது வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த 6 chapterலையும் என்ன சொல்லியிருக்காங்களோ இந்த விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி அடுத்தடுத்த கதைகளில் வரும். பட் அதில் முக்கியமான ஒரு கதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து த வால்ஸ் ஆஃப் பாபிலோன். இந்த வால்ஸ் ஆஃப் பாபிலோன் கதையில் என்ன வரும்னா, அந்த நாட்டுடைய கிங்கும் அவருடைய படைகளுமா சேர்ந்து வெளிநாட்டு வேற ஒரு வெளிநாட்டோட படையெடுத்து ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவாங்க. இந்த நேரம் பார்த்து ஒரு எதிரி நாட்டு மக்கள் படைகள் வந்து முற்றுகையிட்டுருவாங்க இந்த இந்த நாட்டை பாபிலோனை. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய மதில் இருக்குது. அந்த மதிலை தாண்டி மோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டுன்றது என்னன்னா ஒரு பெரிய பள்ளம். நீங்க இதை வந்து நம்ம நிறைய இதுகளில் பார்க்கலாம். பழைய காலத்து அரண்மனைகள் எல்லாத்துலேயுமே இதை பார்க்கலாம். அந்த அரண்மனையை ஒட்டி இதை நான் கடைசியாக எங்கே பார்த்தேங்க ஆகும்னா டெல்லியில் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி நம்ம வேலூர்லேயும் பார்த்தேங்க ஆகும். அந்த அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு
அகலியா
கரெக்ட். அந்த அகலியில வந்து ஃபுல்லா தண்ணி போட்டு முதலை மாதிரியான மோசமான விலங்குகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு பாதுகாப்பாரனுக்காக. இதுல வந்து அந்த செவரும் இருக்கு, இந்த பாதுகாப்பாரனுக்கான அகலியும் இருக்குது. இதுல என்ன நடக்கும்னா, அந்த எதிரி நாட்டு படைகள் வந்து கிட்டத்தட்ட 3-5 நாளா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஆனாலும் அந்த மதில வந்து கொஞ்சம் கூட அசையவே செய்யாது. 4th வாரம் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தா தூரத்துல இருந்து எதிர்நாட்டியோட போருக்கு போன பாபிலோன் மன்னரும் அவருடைய படைகளும் வந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்ததும் 3 வாரமா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தவனுங்க அந்த இடத்த விட்டு காணாம போயிருவானுங்க. ஸோ அந்த கதையை முழுசா சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாபிலோன் என்ட்யூர்ட் செஞ்சுரி ஆஃப்டர் செஞ்சுரி பிகாஸ் இட் வாஸ் ஃபுல்லி ப்ரொடெக்டட், இட் குட் நாட் அஃபோர்ட் டு பி அதர்வைஸ். அதாவது பாபிலோன் வந்து இந்த 4 வாரம் இல்லை, இன்னொரு 4 மாசம் அவனுங்க நின்று போட்டி போட்டிருந்தானுங்கனால அதை யாராலையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பெரிய வால். இந்த வால்ன்றது வந்து எதுக்கான ஒரு உருவகம்னா, நம்மகிட்ட இருக்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வால்ன்றது என்னன்னா, நம்ம போட்டு வச்சிருக்கிற ப்ராப்பரான இன்சூரன்ஸ், சேவிங் அக்கௌண்ட்ஸ், டிபெண்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டிபெண்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது எதாவதுனாலும் இருக்கலாம், உங்களோட இபிஎஃப்ஆ இருக்கலாம், பிபிஎஃப்ஆ இருக்கலாம், ஷேர்ஸ்ல போட்டதா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டதா இருக்கலாம், உங்களுடைய ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இது மாதிரி ஏகப்பட்ட கோல்டுல வாங்கி போட்டதா இருக்கலாம். இதுல சிம்பிளா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வெதிரி நாட்டு மன்னன் படையெடுத்து வந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழக்கூடிய 60-100 வயசுக்கான காலகட்டத்துல தாராளமா எந்த விதமான அட்வர்சிட்டியும் எந்த நேரத்துலயும் ஒருத்தனுக்கு வரலாம். எந்த மாதிரியான ஒரு அட்வர்சிட்டி ஒருத்தனுக்கு வந்தாலும் அதையெல்லாம் காத்து சேஃபா ஒருத்தன் நிக்கணும்னா அதுக்கு ப்ராப்பரான அளவுக்கு வந்து போதுமான அளவுக்கு பணத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கணும். இவ்வளவு பணத்தை ஒருத்தன் சேர்த்து வச்சிருந்தான்னா என்ன விதமான அட்வர்சிட்டி வந்தாலும் எதை பத்தியும் யோசிக்காம கவலையே இல்லாம ஈஸியா அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு சேஃபா வந்து போயிட்டு இருக்கலாம், வேற யாரையும் எதிர்பார்த்து நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாரு. இதுக்கடுத்து முக்கியமான ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வரும், அந்த கதையை மட்டும் அந்த எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு நிறுத்திடுறேன். முழு கதையும் சொல்லாம இந்த கதை வந்து த கேமல் ட்ரேடர் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும். இந்த கதையில வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், நான் வந்து தேர்ல வந்து செய்யக்கூடிய ஒருத்தன், 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஒரு தேர்க்கான டிசைன் எல்லாம் பண்ணிட்டு அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அரசருக்கு வந்து அதை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்ததும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு வந்து 50 தங்கக்காயின் கொடுத்துருக்குறாரு. 50 தங்கக்காயின்றது வந்து எப்படின்னா, அவர் வந்து 3 வருஷம் உழைப்புது அந்த அந்த நேரத்தில் வந்து அந்த நாட்டுடைய அந்த வேல்யூஸ் படி 1 வருஷத்துக்கான உழைப்புக்கான வேல்யூ வந்து 1 தங்கம். ஸோ 3 வருஷம்ன்ற பட்சத்தில் இவருக்கு வந்து மொத்தம் வந்து 3 தங்கம் தான் கிடச்சிருக்கணும். ஆனால் இவருக்கு வந்து மொத்தம் 50 தங்கம் கிடச்சிருக்கும். ஸோ இவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்பார். ஃப்ரெண்டுன்றவர் வந்து கொஞ்சம் ஒரு வயசான ஒரு ஆள், அவர்கிட்ட போய் கேட்பார், இந்த மாதிரி என்கிட்ட வந்து 50 தங்கம் இருக்குது, ஆனால் என்னென்னா என்னுடைய அக்கா வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு எங்கள் அக்கா மேலே வந்து ரொம்ப பாசம் இருக்குது. எங்கள் அக்கா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய புருஷன் வந்து புதுசாக வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறாராமா, அந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் காசை கொடுங்க, இந்த காசை நீ கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவர் வந்து தொழிலை வந்து பெருக்கிட்டு நல்லது நல்ல லெவலில் வந்தால் தான் உன்னோட 50 தங்கத்தையும் திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் அதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்பார். அப்போதான் இவர் வந்து சொல்லுவார், கொடுக்கலாமா வேணாமான்றது உன்னுடைய முடிவு தான், ஆனால் ஒரு விஷயம் வந்து யோசிச்சு பார்த்துக்கோ, நீ பணத்தை கொடுக்குறேன்னா அந்த தொழில் வந்து அவருக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு இவர் கேட்பார். கேட்குறப்போ வந்து இவர் சொல்லுவார், இல்லை, இவர் வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த தேர் செய்கிறதுக்கான வேலையை தான் எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாரே தவிர, இப்போ புதுசாக ஆரம்பிக்கக்கூடியது வந்து ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸ் பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப இவர் என்ன சொல்லுவார்னா, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது, அதுக்காக நீ உதவி பண்ணுறேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால அவர் வந்து நல்ல விதமாக அந்த பணத்தை யூஸ் பண்ணி அந்த அந்த தொழிலை வந்து பெருக்கி வேணுன்ற அளவுக்கு வந்து செல்வம் சேர்த்துட்டு உனக்கும் அந்த பணத்தை வந்து திருப்பி தருவார். நீ கொடுக்கக்கூட பணத்தை நீ கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் அவர் முத முதல்ல அது என்ன ஏதுன்றதே கற்றுக்க போகிறாருன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ அவருடைய கஷ்டம் எல்லாம் உன் தலையில் ஏறிடும். அதனால நீ உன் நண்பனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சேன்னா அது வந்து அந்த கஷ்டம் வந்து உன் தலையில் ஏறிக்கிற மாதிரியான நிலைமையில வச்சுக்கிட்டு நீ எந்த விதமான உதவியும் பண்ணாத. அதுக்கு பதிலாக அவர்கிட்ட என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் இறங்குறீங்களா, அதுக்கு நான் 3 வெள்ளி தர்றேன், அந்த 3 தங்கத்தை தர்றேன், அதை வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அதுக்கடுத்து வெளியில் வர்றதுக்கான முயற்சி பண்ணி பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட காசு இல்லாமல் கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாத ஒரு பிஸ்னஸில் இறங்கி அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, அது கடைசி வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். என்னென்னா நம்மகிட்டையும் இப்போ உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது நிச்சயமாக கேட்பாங்க. கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற முழு பணத்தையும் அடுத்த ஆள்கிட்ட வந்து தூக்கி கொடுக்காதீங்க. எவ்வளோ உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும், உங்களால் எவ்வளோ வந்து ஸ்பேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் அடுத்த ஆளுக்கு வந்து கொடுங்க. அப்படி கொடுக்குறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆளுக்கு வந்து அதை திருப்பி தரதுக்கான சக்தி இருக்கா, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர் அந்த பணத்தை வந்து அவருக்கு தெரிஞ்ச தொழிலில் தான் போட போகிறாரா, இல்லை உங்கள்கிட்ட காசு வாங்கி தான் புதுசாக தொழில் பழக போகிறாரா? ஒரு ஆள் உங்கள்கிட்ட காசு வாங்கி தான் தொழில் பழக போகிறாருன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுக்கு காசு கொடுக்காதீங்க. ஏற்கனவே தெரிஞ்ச பிஸ்னஸில் இறங்க போகிறாரு, அவருடைய பணமும் அதில் கொஞ்சம் கிடக்குது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக தான் உங்கள்கிட்ட வாங்குறாருன்னா சந்தோஷமாக கொடுங்க. அவர் போதுமான அளவுக்கு அதை வச்சுக்கிட்டு லாபம் ஈட்டிட்டு உங்களுக்கும் உங்களுக்கும் வந்து சரியான வட்டியோட காசையும் திருப்பி தருவார். இல்லாத பட்சத்தில் நீங்கள் போட்ட காசு எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்றது வந்து அந்த ஒரு கதை மூலமாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய கதைகள்லையுமே திருப்பி திருப்பி இதே விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி வரும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் அந்த புத்தகத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே சிம்பிள். சம்பாதிக்கிறதுல 10% சேர்த்து வைங்க. இந்த 10%ன்றதுல இன்னொன்று இருக்குது, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுடைய உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு காசெல்லாம் செலவு பண்ணது போக 10%க்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா இன்னும் அதிகமாகவே சேமிச்சு வைங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து போதுமான அளவுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது முதல் விஷயம், இந்த 10% இல்லை அதுக்கு மேலே சேவ் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம், சேர்த்து வச்சதை இந்த போன்சி ஸ்கீம்ஸ் எதுலேயுமே போடாமல் சேஃபான இடத்துல வந்து அதை போட்டு வைங்க. இதை ரொம்ப அதிகமான வட்டிக்குன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அநியாயமாக ஏதாவது ஒரு இடத்துல காசை கொண்டுட்டு போய் வீண் பண்ணிடாதீங்க, சேஃபான இடத்துல மட்டும் அதை போட்டு வைங்க அப்படின்றதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய ரெண்டாவது முக்கியமான ஒரு இதில் அவங்க சொல்ல வர்ற ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுதான். அதுக்கடுத்து மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சிருக்கிறத வந்து சரியான அவென்யூஸில் போட்டு வைங்க, சொந்தமாக வந்து ஒரு உங்களுக்குன்னு வந்து சொந்தமாக வந்து ஒரு வீடு வாங்கிக்கோங்க. வீடு வாங்கினது போக மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பணத்தை வந்து அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க மூலமாக அதில் வந்து செலவு பண்ணுங்களே தவிர, தேவையில்லாமல் நீங்கள் வந்து வீண் பண்ண வேண்டாம். பணத்தை வந்து யாருன்னு யார் என்னன்னு தெரியாதவங்க சொல்லக்கூடிய பிஸ்னஸ்ல எல்லாம் போடாதீங்க. அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற காசுக்கு கொஞ்சமாக இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய ஏர்னிங்ஸ் கேப்பபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும், நீங்கள் எப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்ததுன்னா, உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து போதுமான அளவுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்றது வந்து அதுக்கடுத்து இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இந்த இதில் சொல்லக்கூடிய இந்த கருத்து எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஏழு ரூல்ஸ்ன்ற மாதிரியான கதை சொல்லியிருப்பாங்க. இந்த ஏழு ரூலுமே பார்த்தீங்கன்னா, எந்த புத்தகத்தை எடுத்தீங்கனாலும் இந்த ஏழு விஷயம்தான் இருக்கும். இது 8000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்றாங்க. 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது இந்த புத்தகம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அப்போ சொன்ன எந்த விஷயங்களும் வந்து இப்போ கொஞ்சமும் வந்து மாறலைன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்ன சொல்கிறாங்க, பணத்தை எடுத்து வைங்கன்றாங்க. ரெண்டாவது, செலவுகள் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறத விட செலவுகளை வந்து சுருக்குங்க, செலவை வந்து கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பணத்தை வந்து நஷ்டமடையாமல் பார்த்துக்குங்க, தேவையில்லாத இடத்துல போடாதீங்க, வீடு வாங்குங்க, எதிர்காலத்துக்கான வருமானம் வந்து அதிகமாகிறதுக்கு உறுதி செஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஏர்னிங் கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா பர்சனல் ஃபினான்ஸ் புக், இப்போ வரக்கூடிய எந்த புத்தகத்தை எடுத்தீங்கனாலும் இதே ஏழு விஷயத்த வேற வித்தியாசமான விதமாக சொல்லியிருப்பாங்களே தவிர வேற எந்த விதமான சேஞ்சும் இந்த இந்த விஷயத்தில் இருக்க போகிறதில்ல. ஸோ பேசிக்கலி இந்த ஏழு ரூலும் வந்து டைம்லெஸ் லெசன்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா போதும், நம்ம போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் எப்பயுமே இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் வந்து இன்ஃபேக்ட் அர்லி ரிட்டையர்மெண்ட் மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம போதுமான வேலைகளை வந்து போதுமான அளவுக்கு பணத்தை சேர்த்துட்டு 60 வருஷம் வரைக்கும் வேலை, 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியதில்லை. 45 வயசுலேயோ 50 வயசுலேயோ வேலையை விட்டுட்டு நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு இருந்துக்கலாம் அப்படின்றதான் இந்த புத்தகத்தில் வந்த சாராம்சம். அவ்வளோதான்.